வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஆவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே. ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி வராதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இவ்வறிய நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு இன்றைய செய்தியை கேட்போமா?
நேற்று இன்று என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, நீர் நல்லவராயிருப்பதற்காக உமக்கு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் மாறாதவராயிருப்பதற்காக உமை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்த ஜபங்களுக்கு நீர் கொடுத்த பதில்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்திலே நீர் செய்த அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய பணி செய்வதற்காக, மக்களுக்கு சேவை செய்வதற்காக, திருமணம் வேண்டாம், குடும்ப வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளி கர்த்தருடைய சேவையிலே ஈடுபட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வரம் அனுப்படினாலே அவர்கள் சிறந்த பணி செய்ய அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவ பணியில ஈடுபட்டிருக்கிறவர்கள், கல்வி பணியில ஈடுபட்டிருக்கிறவர்கள், சமுதாய சேவையில ஈடுபட்டிருக்கிறவர்கள், திருச்சபையை வழிநடத்தும் பணியில ஈடுபட்டிருக்கிறவர்கள், ஒவ்வொருவருக்கும் தேவையான உடைய தூய ஆவியின் வல்லமையையும் அன்பையும் ஞானத்தையும் சரீர பலனையும் கொடுத்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, ஊழியத்திற்காக தங்கள் சொந்த வீட்டை விட்டு தூர இடங்களுக்கு சென்றிருக்கிற அருமையான ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே எல்லா தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். ஊழியம் செய்யும் இடத்திலே சரியான உதவிக்கரங்களை கொடுத்து தூயாவியினாலே ஒவ்வொரு நாளும் நீர் தெளிவாய் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நேரத்திலேயும் வேலை இல்லாமல் இருக்கும் குடும்ப தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனைவியையும் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கும் ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான காரியங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் முடியவில்லையே என்ற துக்கத்தோடு இருக்கிற சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதே நேரத்திலே வேலை செய்ய மனமற்ற மனிதர்களையும் உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். சோம்பலாய் சுற்றித் திரிகிறவர்களையும் உடைய கருத்திலே நாங்கள் நினைப்பூட்டுகிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனபாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தர் எனக்கு தரும் பணி எதுவாயிருந்தாலும் அதை நான் சந்தோஷமாய் செய்வேன் என்று மனமுவந்து அவர்கள் வேலை தேட நீரை உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் பாவ பழக்க வழக்கங்களிலே விடுதலை பெற முடியாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொந்த முயற்சி செய்வதை விட்டுவிட்டு கர்த்தரின் கிருபையை தேட, கர்த்தரின் உதவியை நாட, தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள, பூரணமாய் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் அநேகர் இப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்யும். இந்த நேரத்திலேயும் ஆதரவற்ற பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதான ஐயாவுக்காக, அம்மாவுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, சொந்த பிள்ளைகள் இருந்தாலும் கவனிக்க மனமற்றவர்களாக இருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். நீர் அவர்களை ஏற்றுவதுமாய் கரம் பிடித்து வழிநடத்த உம்முடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்றோரை நேசிக்கக்கூடிய அன்பை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் தந்திருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னமும் நீண்ட நாட்களாக தீராத வியாதியினாலே பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். இன்னமும் மரணத்தின் வாசலிலே இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரண பயத்தோடு இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனை குறித்த நிச்சயமற்றவர்களாக இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரையாவது அனுப்பி இயேசு கிறிஸ்து அவர்கள் பாவத்திற்காகவும் மரித்திருக்கிறார் என்ற நல்ல செய்தியை அவர்களுக்கு சொல்லவும், அவர்கள் அதை விசுவாசிக்கவும், தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யவும், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களை அறிக்கை செய்த பின்னரும் ஆண்டவர் என்னை மன்னித்திருப்பாரா என்ற சந்தேகத்தோடு இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும். நீர் வாக்கு மாறாதவர் என்பதை உணர்ந்து கொண்டு நன்றி கலந்த உள்ளத்தோடு தங்கள் வாழ்க்கையுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் சிறப்பான நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் நினைவு கூறும் விசேஷித்த நாட்கள் உண்மையாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களை அமைய, அவர்கள் துவங்கும் புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும் ஆண்டாய் இருக்கவும் அருள் புரிய கெஞ்சுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்மேலே பூரண விசுவாசம் உள்ளவர்களாய் கருத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.
வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் ஒன்று நாளாமும் 18 அதிகாரம் 1 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தை வாசிக்க துவங்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் நாளாம புத்தகம் தேவனுடைய கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னீர்களே. அப்படி என்றால் யுத்தங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதே, அதற்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கலாம். புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு நடைமுறையான ஒரு கேள்வியை கேட்கிறார். கவனியுங்கள், யாக்கோபு 4 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், யுத்தங்களுக்கு பின்னணியம் மனிதனுடைய பாவமான இருதயமே. யுத்தங்களுக்கு எதிராக ஒருவேளை போர்க்கொடி பிடிக்கலாம், ஆனால் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதனாலே யுத்தங்களை ஒழிக்க முடியாது. ஒரு யுத்தம் நடைபெறும் பொழுது அதற்கு எதிராக குரலை எழுப்பலாம். ஒருவேளை உடனே அது முடிவிற்கு வரலாம், ஆனால் நிச்சயமாக மற்றும் ஒன்று சீக்கிரத்திலே ஆரம்பமாகும். ஏனென்றால் யுத்தங்களுக்கு அடிப்படை காரணம் மனிதனுடைய பாவமான இருதயமே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபொழுது அவர் சொன்ன வார்த்தையை சற்றே கவனியுங்கள். லூக்கா 11:21-22 வசனங்கள். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்தரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். ஏன் இவ்வாறு அவர் சொன்னார்? எந்த எதிரிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழவில்லை. 1000 வருட அரசாட்சி இன்னும் வரவில்லை. மட்டுமல்ல, மனிதனை அப்படிப்பட்ட ஒரு அரசாட்சியையும் உண்டு பண்ண முடியாது. சமாதான பிரபு ஒருவரே இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருவார். அவர் வரும் வரை யுத்தம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். மனிதன் பாவம் செய்த உடனேயே தேவன் சாத்தானை பார்த்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று தெளிவாய் கூறிவிட்டார். அதை உங்களால் மாற்ற முடியாது. பூமியிலிருந்து பாவம் நிரந்தரமாக எடுக்கப்படும் வரை யுத்தங்கள் நடைபெறும். எல்லா அநீதிகளையும் பூமியை விட்டு தேவன் அகற்றும் வரை சண்டைகள் உண்டாகும். யுத்தங்கள் வெறும் அடையாளங்கள் தான். உண்மையான வியாதி பாவம். தாவீது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனாய் இருக்கிறான். அதன் விளைவாக அவனை சுற்றி அநேக எதிரிகள் தோன்றுகிறார்கள். அவன் ஒரு சிறு கூட்ட மக்களுக்கு அரசனாயிருக்கும் பொழுது அவனை அவர்கள் அதிகமாய் கவனிக்கவில்லை. இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிற காரியம், தாவீதின் ராஜ்யம் யுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலேதான் இருந்தது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே வாழ்வதனாலே நம்முடைய வீடுகளிலேயும் வீட்டை பூட்டுவதற்கான கொண்டிகளோ வெளியே பூட்டுவதற்கான பூட்டுகளோ இருக்கிறது. இந்த உலகத்திலே குற்றங்கள் நடைபெறுவதற்கு மூல காரணம் பாவம் நிறைந்த மனிதனுடைய இருதயமே. இப்பொழுது தாவீதினுடைய யுத்தங்களை பற்றி பார்ப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எதிரிகள் இஸ்ரவேலருக்கு என்றும் எதிரிகளாய் இருந்தார்கள். தேசம் பலவீனமாய் இருந்த பொழுதெல்லாம் அவர்கள் தாக்கிக் கொண்டே இருந்தார்கள். கவனியங்கள் 1:18-4. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தியரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத் பட்டணத்தையும் அதன் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்துக் கொண்டான். அவன் மோவாபியரையும் முறியடித்ததினால் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐபிராத் நதியண்டையில் தன் ராணுவத்தை நிறுத்தப் போகிறபோது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறியடித்தான். அவனுக்கு இருந்த 1000 ரதங்களையும் 7000 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக் கொண்டு மற்றவைகளை எல்லாம் துண்டாடி போட்டான். இங்கே நாம் வாசிக்கும்பொழுது தாவீது குதிரைகள் எல்லாவற்றையும் கூட அழித்து விட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஏன்? கர்த்தர் தமது ஜனங்களிடத்திலே சொல்லும்பொழுது அவருடைய அரசன் குதிரைகளையோ மனைவிகளையோ அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறியிருந்தார். பின்னான காலங்களிலே மெய்யாகவே சாலமோன் குதிரை வர்த்தகத்திலேயே இறங்கிவிட்டான். ஆனால் தாவீது அவ்வாறு செய்யவில்லை. 100 நல்ல ரதங்களை மட்டும் வைத்துக் கொண்டார்கள். தாவீது மரித்த காலகட்டத்திலே இஸ்ரவேலிலேதான் அதிகமான தங்கம் இருந்திருக்க வேண்டும். அங்கே எருசலேமிலே அதிகமான பொன் இருந்தது என்பது நமக்கு தெரிய வருகிறது. 1:18-7:8 பாருங்கள். ஆதாரேசரின் சேவகருக்கு இருந்த பொன் பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஆதாரேசரின் பட்டணங்களாகிய திப்காத்திலும் கூனிலும் இருந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்துக் கொண்டு வந்தான். அதனாலே சாலமோன் வெண்கல கடல் தொட்டியையும் தூண்களையும் வெண்கல தட்டு முட்டுகளையும் உண்டாக்கினான். கவனித்தீர்களா? தாவீது சேமித்து வைத்திருந்த உலோகங்களை கொண்டுதான் சாலமோன் தேவாலயத்தை செய்தார். தனக்கு எதிரிகளாக இருந்தவர்களை வென்றபடியினாலே ஆமாத்தின் ராஜாவும் தாவீதுக்கு வெகுமதிகளை அனுப்பினான். 1:18-11. அந்த தட்டுமுட்டுகளையும் தான் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலும் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவீது ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். இஸ்ரவேலுக்கு இருந்த எல்லா எதிரிகளுக்கு மேலும் தாவீதுக்கு கர்த்தர் வெற்றி கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தின் மேலே அரசனாக இருக்க வேண்டுமென்றால் அந்த தேசத்திற்கு எதிராக வருகிற எல்லாரையும் துரத்த வேண்டும். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள் உண்டு. எபேசியர் 6:11 நாம் பார்க்கும்பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய எதிரி மாம்சமும் ரத்தமுமானவன் அல்ல, அவன் ஆவிக்குரிய எதிரி. அதைத்தான் 12 சொல்லுகிறார். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இன்று நீங்களும் நானும் வாழும் சூழ்நிலையும் இதுதான். ஒரு கிறிஸ்தவன் சும்மா உட்கார்ந்து கொண்டு வழியிலே வருகிற எல்லா காரியங்களோடும் ஒத்துப்போகலாம் என்று சொல்வது முற்றிலும் தவறு. கிறிஸ்தவர்களாக நாம் சரியான காரியங்களுக்கு உறுதியாக நிற்க வேண்டும். ஊழியர் ஒருவர் இதை குறித்து சொல்லும்பொழுது, வாக்குத்தத்தங்களை பிடித்து உறுதியாக நிற்பதற்கு பதிலாக தங்கள் எல்லையிலேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நாம் வெற்றி பெற வேண்டிய ஆவிக்குரிய எதிரிகள் உண்டு. தொடர்ந்து அம்மோன் மேலும் சீரியர் மேலும் செய்யப்படுகிற யுத்தங்களை குறித்து பார்க்கிறோம். 1:19 நாம் வாசிக்கும் பொழுது தேவனுக்கும் வேடிக்கை குணம் உண்டு என்பதை நாம் பார்க்க முடியும். கவனியங்கள் 1:19-1. அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அம்மோன் இஸ்ரவேலரின் எதிரி. தாவீது யுத்தம் செய்ய விரும்பவில்லை. அநேக வேளைகளிலே தாவீது தனக்கு எதிராக வந்த யுத்தத்தை தான் சமாளித்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய மனிதர்கள் பொதுவாக அதையே செய்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். எதற்காக? அணிவகுத்து முன் செல்வதற்காகவா? இல்லை, நாம் எதிரிகளால் தாக்கப்படும் பொழுது விழுந்து போகாமல் நிற்பதற்காக, முதலாவது நாம் அதை தரித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்குள்ள ஒரு பரிதாபமான சூழ்நிலை என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளிலே மிகச் சிலரை உறுதியாய் நிற்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அம்மோன் புத்திரரின் ராஜாவான நாகாஸ் மரித்துவிட்டான், அவனுடைய குமாரன் ராஜாவானான். பாருங்கள், 1 Samuel 19:2. அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாய இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாபதிகளை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது நடந்தது என்ன? வசனம் 3, அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்கிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கவும் அல்லவோ அவன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள். அம்மோன் புத்திரரின் அரசனுக்கு அருகிலே இருந்த வாலிபர்கள் தவறான காரியத்தை சொல்கிறார்கள். தாவீது உமக்கு நண்பர் அல்ல, உம்முடைய தகப்பனாருக்கும் நண்பர் அல்ல, இப்பொழுது வந்திருக்கிறவர்கள் உளவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள். மட்டுமல்ல, மேலும் அவர்களுக்கு என்ன செய்தார்கள் கவனியுங்கள். 1 Samuel 19:4. அப்பொழுது ஆனோன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்கள் தாடியை சிரைத்து அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். யூதர்கள் தாடியை எடுப்பதில்லை, அவர்கள் அதை வளர்க்கிற பழக்கம் உள்ளவர்கள். அவர்களை அவமானப்படுத்தும் வண்ணமாக அவருடைய தாடியை சிரைத்து விட்டான். அது மட்டுமல்ல, அவருடைய உடைகளையும் மிகவும் குறைவாக வைத்துவிட்டு மீதியை கிழித்து விட்டார்கள். இந்த நேரத்திலே அந்த ஸ்தானாபதிகள் எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இந்த காலத்தைப் போல அரைகுறை உடைகளிலே அந்நாட்களிலே யாரும் அலைகிறதில்லை. எனவே மிக மிக வெட்கப்பட்டிருந்திருக்கிறார்கள். இது கவனிக்காமல் விட்டுவிடக்கூடிய ஒரு காரியம் அல்ல. 1 Samuel 19:5. அந்த மனுஷர் வருகையில் அவர்கள் செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ராஜா ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளர் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான். எருசலேமிற்கு வர அவர்கள் மிகவும் வெட்கப்பட்டபடியினாலே தாவீது ஆட்களை அனுப்பி எரிகோவிலே அவர்கள் இருந்து வரும்படியாக சொல்லி அனுப்புகிறான். நிச்சயமாக அவர்களுக்கு புதிய உடையும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கும். தனது ஊழியக்காரருக்கு செய்யப்பட்டதை தாவீது அறிந்தபொழுது என்ன பேசினான் என்பது அம்மோன் புத்திரருக்கு தெரிய வந்தது. பாருங்கள், வசனம் 6, அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்டபோது ஆனூனும் அம்மோன் புத்திரரும் மொசபொத்தாமியாவிலும் மாக்கா சோபா என்னும் சீரியரின் தேசத்திலும் இருந்து தங்களுக்கு ரதங்களும் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி 1000 தாலந்து வெள்ளி அனுப்பி. தாவீது யுத்தம் செய்ய விருப்பமற்றவனாயிருந்தாலும் இந்த அம்மோனின் ராஜா தாவீதை வலுக்கட்டாயமாக யுத்தத்திற்கு அழைக்கிறான். தாவீதை ஜெயித்து விடலாம் என்று அவன் எண்ணினான். எனவேதான் துணிந்து தாவீதின் ஊழியக்காரர்களுக்கு அவன் அவ்வாறு செய்தான். இப்பொழுது சீரியாவிலிருந்து கூலிப்படையை அமர்த்துகிறான். இதையெல்லாம் தாவீது கேள்விப்பட்ட பொழுது செயலிலே இறங்கினான். பாருங்கள், 1 Samuel 19:8-10 வாசிக்கிறேன். அதை தாவீது கேட்டபோது யோவாவையும் பலசாலிகளின் ராணுவம் முழுவதையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசலண்டையில் அணிவகுத்தார்கள். வந்த ராஜாக்கள் தனித்து வெளியிலே போருக்கு ஆயத்தமாய் நின்றார்கள். யுத்த ராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு, அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி. சீரியர்கள் சிறந்த படையை வைத்திருந்தார்கள். எனவே யோவாவும் தனது படைகளிலே சிறந்த வீரர்களை தெரிந்தெடுக்கிறான். சீரியர்கள் வடபுறத்திலிருந்து வருகிறார்கள், அம்மோன் தெற்கு பக்கத்திலே இருந்து வருகிறான். பாருங்கள், வசனங்கள் 11-12. மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாயிக்கு ஒப்புவித்து அவனை நோக்கி, என்னை பார்க்கிலும் சீரியர் பலங்கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலங்கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். யோவாவின் திட்டம் சிறந்தது. சீரியர் பலன் கொண்டால் நீ எனக்கு துணை நில், அம்மோன் பலன் கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். அதாவது எங்கே பலன் அதிகமாக தேவையாயிருக்கிறதோ அதற்கு எதிராக இணைந்து செயல்பட போகிறார்கள். வசனங்கள் 13-14. தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். பின்பு யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியரோடு யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். யோவாப் உண்மையாகவே ஒரு யுத்த புருஷன். தாவீதிற்கு அடியிலே அவன் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். தாவீதும் யோவாவும் தான் யுத்தத்திலே சிறந்த வீரர்களாய் இருந்திருக்க வேண்டும். வசனம் 15. சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அவன் சகோதரனாகிய அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்கு உட்பட்டார்கள். யோவாப் திரும்ப எருசலேமுக்கு வந்தான். இப்பொழுது அவன் எருசலேமிலே வந்து தனது அறிக்கையை கொடுக்க வருகிறான். வசனம் 16. தாங்கள் இஸ்ரேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை கண்டபோது அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சீரியரை வரவழைத்தார்கள். ஆதாரேசரின் படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே நடந்து போனான். அம்மோனியர்கள் தோற்றுப்போகும் சூழ்நிலை வந்தபொழுது சீரியர்களை உதவிக்கு அழைக்கிறார்கள். என்ன நடக்கிறது பாருங்கள். வசனங்கள் 17-19 வரை. அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலை எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து அவர்களுக்கு சமீபமாய் வந்தபோது அவர்களுக்கு எதிராக ராணுவங்களை நிறுத்தினான். தாவீது சீரியருக்கு எதிராக ராணுவங்களை போருக்கு ஆயத்தப்படுத்தின பின் அவனோடு யுத்தம் பண்ணினார்கள். சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 7,000 ரதங்களின் மனுஷரையும் 40,000 காலாட்களையும் கொண்டு படைத்தலைவனாகிய சோப்பாக்கையும் கொண்டான். தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை ஆதாரேசரின் சேவகர் கண்டபோது அவர்கள் தாவீதோட சமாதானம் பண்ணி அவனை சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் மனதில்லாதிருந்தார்கள். தாவீது யுத்தத்திற்குள்ளே கடந்து செல்ல விரும்பவில்லை. கவனியங்கள், இப்பொழுது தேவனுடைய கண்ணோட்டத்தை நாம் கவனிக்கப் போகிறோம். தாவீது அம்மோனியர்களோடு சமாதானமாய் இருப்பதையே விரும்புகிறான் என்பதை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். அவர்களுக்கு எதிராக அவன் யுத்தம் செய்வதை விரும்பவில்லை. தனக்கு எதிராக ஒரு பெரிய படையே ஆயத்தமாயிருந்தாலும் தனது படைத்தலைவனையே அனுப்புகிறான். எதிரிகள் ஓடுகிறார்கள், ஆனால் இதனால் யுத்தம் முடிவடைந்து விடவில்லை. எதிரிகள் பின்னால் போனதற்கு காரணம் மீண்டுமாக தங்களோடு மற்ற படைகளை இணைத்துக் கொண்டு இஸ்ரவேலருக்கு எதிராக வரவே அவர்கள் திட்டமிட்டு சென்றார்கள். இந்த காலகட்டத்திலே தாவீதே யுத்தத்தை நடத்தப் போகிறான். அருமையான சகோதரனை சகோதரியே, தாவீது யுத்தத்தை நடத்துகிறான் என்றால் வெற்றி பெறவே அவன் யுத்தத்திற்குள் கடந்து செல்கிறான். இந்த அநேக தேசங்களிலே யுத்தம் செய்யும் பொழுது வெற்றி பெற வேண்டும் என்ற தீர்மானம் இல்லாமல் செயல்படுவதையும் பார்க்கலாம். ஆனால் அது மிக பரிதாபமான ஒரு காரியம். யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக யுத்தம் செய்வது சரியானதல்ல. இந்த வேத பகுதியை வாசிக்கும் சிலர் கர்த்தர் எத்தனையோ ஜனங்களின் இரத்தத்தை சிந்த பண்ணினார் என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவனுக்கு மனுக்குலத்தை எவ்வாறு காப்பது என்பது தெரியும். இன்று நாம் பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். இது கொடுமையான ஒரு உலகம். தேவன் பரலோகத்திலே இருக்கிறார், உலகத்தில் எல்லாம் சரியாய் இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். இங்கே தேவனுடைய கண்ணோட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே எல்லாம் சரியானதாக இல்லை. நாம் வாழும் இந்த காலத்திலே எல்லாவற்றிற்கும் அனுமதி அளிக்கப்படும் ஒன்றாய் இருக்கிறது. தீமையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் நிறைந்த உலகம் இது. தனிப்பட்ட விதத்திலே நேர்மை இல்லை, உண்மை இல்லை, மனிதனிலே ஒழுக்கம் இல்லை. எனவே பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நாம் இருக்கிற காலம் வரை பலனுள்ள மனிதன், ஆயுதம் உள்ளவன் பொறுப்பிலே இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் கர்த்தருடைய கண்ணோட்டத்தை பார்ப்பது ஆச்சரியமானதாயிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, தாவீது உண்மையாகவே யுத்தத்திற்கு செல்ல விரும்பவில்லை. அம்மோன் புத்திரரின் அரசன் தகப்பனை இழந்த ஒரு இளைஞனாயிருந்தபடியினாலே ஆறுதல் கூற விரும்பினார். ஆனால் அவனோ யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்தான். ஆரம்பத்தில் தான் அங்கே செல்வதை தாவீது தவிர்த்தார். ஆனாலும் சூழ்நிலையின் காரணமாக புறப்பட்டு செல்ல வேண்டியதாயிற்று. அதனால் தாவீது புறப்பட்டு சென்றார். வெற்றி நிச்சயமானதாய் இருந்தது. யுத்தத்திலும் தாவீது கர்த்தருடைய கட்டளையை குறித்து கருத்தோடு இருந்தார். அநேக குதிரைகளை ஒரு அரசன் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற கட்டளையை மதித்து பெலிஸ்தரை மேற்கொண்ட பொழுதும் குதிரைகளை அழித்து விட்டார். கர்த்தருடைய கட்டளைகளை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒவ்வொன்றிற்கும் நாம் கீழ்ப்படுகிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பல காரியங்களை குறித்து மிக தெளிவாக வேதவசனத்திலே ஆண்டவர் நமக்கு கட்டளையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இரண்டு பிரதான கட்டளைகள் என்னவென்றால், ஒன்று, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நாம் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அவரை நேசிக்க வேண்டும் என்ற பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அவருக்காக நாம் பல காரியங்களை செய்யலாம், அதை குறித்து அந்த வசனம் சொல்லவில்லை. அவரை நேசிப்போம் என்றால் அவரோடு நாம் இருக்க பிரியப்படுவோம். அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற நாம் வாஞ்சியுள்ளவர்களாயிருப்போம். மட்டுமல்ல, அவருக்கும் நமக்கும் இடையிலே எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் மனம் திறந்து பேசுகிறவர்களாக அனுதினமும் அவருடைய பாதையிலே நடக்கிறவர்களாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எந்த காரியமாவது அவரை துக்கப்படுத்துகிற காரியமாயிருக்குமென்றால் இன்றே அதை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து அவரை முழு இருதயத்தோடும் நேசிக்கிற அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவோமாக. இரண்டாவதாக, நம்மை நேசிப்பது போல மற்றவர்களை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று நம்முடைய உறவுகள் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நம்மோடு உடன் பிறந்தவர்களோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? பண காரியத்தினாலே, சொத்து காரியங்களினாலே நாம் உறவை இழந்தவர்களாய் நிற்கிறோமா? அல்லது அழிந்து போகிற உலகப் பொருட்களை விட உன்னதமான அன்புள்ளவர்களாய் நாம் வாழ்கிறோமா? நம்மை நேசிக்கிறவர்களே நாம் நேசிக்கிறோமா? அல்லது நம்மை பகைக்கிறவர்கள் மேலேயும் அன்பு செலுத்துகிறவர்களாய், அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய், அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நம்மோடு பணி செய்கிறவர்கள், நம்முடைய அறையிலே நம்மோடு ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் உட்கார்ந்திருக்கிறவர்கள் நம்முடைய அன்பை மதிப்பிடுவார்கள் என்றால் நம்முடைய மதிப்பெண் எதுவாயிருக்கும்? நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் நம்முடைய அன்பை நிறுத்து பார்ப்பார்கள் என்றால் தரம் எங்கே நிற்கும்? தாவீதை போல நமக்கு அறிமுகமான குடும்பத்திலே மரணம் ஏற்படும் பொழுது அதை விசாரிக்கும் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். உற்சாகமான காரியங்களுக்கு உடனடியாக ஓடுகிறோம். துக்கப்படுகிறவர்களோடு சேர்ந்து துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக கடந்து செல்ல தாமதிக்கிறோமா? அவர்கள் துக்கத்திலே இருக்கும் அந்த நேரத்திலேதான் உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகளும் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்ற உறுதியும் அவர்களுக்கு தேவையானதாயிருக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரே, தாவீது வலிய யுத்தத்திற்கு செல்லும் மனிதனாய் இல்லாமல் அமைதியிலே விரும்புகிற ஒரு மனிதனாய் இருந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாருமையா. மற்றவர்கள் மேலே அன்புள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய், குறிப்பாக துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் ஆறுதலையும் நேரத்தையும் கொடுக்கும் கிருபையை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையிலேயும் எந்த ஒரு காரியத்தையும் உம்முடைய கண்ணோட்டத்திலேயே பார்க்கவும், நீர் விரும்புகிறதையே செய்யவும், நீர் வெறுக்கிறதை நாங்களும் வெறுக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலேயும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24.